ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு மனம். இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படிங்கிறத நம்முடைய பண்டைய ரிஷிகள் ஞானிகள் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தே மனோநாம தாரங்கமாலா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், மனம் என்பது சித்தம் என்னும் சமுத்திரத்தில் எழுகின்ற அலைகள் அப்படின்ட்டு மகான்கள் ஞானிகள் நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்கிறாங்க. அப்போ இந்த சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது வந்து ஈஸ்வர சித்தம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா சித்தம் அப்படின்னா நமக்கு தனி சித்தம் கிடையாது, அது பிரபஞ்ச மனம், அது ஈஸ்வர சித்தம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த ஈஸ்வர சித்தத்தில் தான் இங்கே எல்லாமே வெளிப்பட்டு கொண்டிருக்கு. இங்கே நிகழ்வுகள் எல்லாமே அவனுடைய விருப்பப்படி தான் இங்கே நடக்குது. அதற்கான கருவி தான் இந்த உடலும் மனசும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பாடங்களில் பார்த்துட்ருக்கோம். அப்போது மனம் அப்படிங்கிறது அதன் மேல் எழுகின்ற அலைகள், அதாவது நம்ம இடத்துல எழுகின்ற எண்ணங்கள், ஆசைகள், நினைவுகள் எல்லாமே அந்த ஆத்மாவின் மீது எழுந்து அமுங்கி போகிற ஒரு அலைகள். அதுதான் கடல் மாதிரி நம்ம ஓமானம் கொடுக்குறோம். ஒரு கடலில் வந்து களங்கம் இல்லாமல் இருக்கிற கடலில் அலைகள் வருது இல்லையா, அலைகள் வந்து வந்து மறையுது. அது மாதிரி அந்த ஆத்மாவின் இடத்துல அலைகள் மேலே ஏறி எழுந்து விளையாடுது, அதாவது ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லலாம். அதுக்கு தான் உதாரணமெல்லாம் சொல்லுவோம். ஒரு ஸ்படிக கல்லில் வந்து செம்பருத்தி பூனுடைய நிறம் ஏறிக்கிட்டால் அந்த கல் வந்து செவந்த நிறமாக மாறிடும். ஆனால் உண்மையிலேயே அந்த கல் செவந்த நிறமானா இல்லை, அது வெள்ளையாக பளிங்கு போல தான் இருக்குது. ஆனால் அதில் எப்படி நிறம் வந்தது அப்படின்னா, அது பக்கத்தில் வைக்கப்பட்ட செம்பருத்தி பூவை அதை வாங்கிக்கிச்சு, அதனால் அந்த நிறத்தில் அது இருக்குங்கிற மாதிரி இங்கே மனம் அப்படிங்கிற எண்ணங்களுடைய தொகுப்பு வந்து இப்படி பிரகாசித்து கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி பிரகாசிக்கிற இந்த மனதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடிக்கு ஓமானமாக சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் எதை போய் கண்ணாடியில் காட்டுறீங்களோ அதைத்தான் அது பிரதிபிம்பித்து காட்டும். இப்போ கண்ணாடி முன்னாடி நம்ம எதை காட்டுறோமோ அதை அப்படியே அதை திருப்பி காட்டும். அப்போ நீங்கள் அந்த கண்ணாடியில் நல்லதை காட்டினா நல்லதை திருப்பி காட்டப்போகுது, கெட்டதை காட்டினா கெட்டதை திருப்பி காட்டப்போகுது. அப்படி தான் கண்ணாடியினுடைய இயல்பு. அந்த கண்ணாடிக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அது என்ன காட்டுறாங்களோ அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுவது கண்ணாடியினுடைய இயல்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே மனதுக்கும் அப்படி தான், இது நல்லது இது கெட்டதுன்னெலாம் அதுக்கு தெரியாது. அது எது உள்ளே கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டும். அப்போ நாம் இங்கே என்ன பண்ணணும், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம பகுத்து பிரித்து பார்க்கணும். அதுக்கு தானே நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் அப்படின்னா அவன் நன்மை தீமைகளை பகுத்து பிரித்து பார்த்து வாழ தெரிந்து கொண்டால்தான் அவன் மனிதன். அந்த பகுத்தறிவு பரிமாணத்துக்கே வரல அப்படின்னா அவனை மனிதன் என்று சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம கடந்த வகுப்பில் சொல்லிட்டோம். அப்போ அதனால் அப்படிப்பட்ட மனதை வந்து நம்ம எந்த மாதிரி விஷயங்களுக்கு உட்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதனால் கண்டதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே. அப்போ நல்லதை எல்லாம் பார்க்கலாம், நல்லதை எல்லாம் கேட்கலாம், நல்லதை எல்லாம் பேசலாம், அப்படி தானே அர்த்தம். தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத செய்யலாம் அப்படின்ற ஒரு அனுமதி நமக்கு கொடுக்கப்படுவதாக தான் அதை அர்த்தமாக எடுத்துக்கணும். அப்போ அப்படி தான் நம்ம இங்கே நடைமுறையில் வாழணுமே தவிர, நம்ம அப்படியே மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடந்து போயிடக்கூடாது. அப்போ இது மாதிரி ஆன்மீக பாடங்களில் வர்றவங்களுக்கு வந்து நிறைய பேர் மனம் இல்லாமல் போயிட்டா தானங்க அந்த அறிவு பிரகாசம்னு சொல்கிறாங்க. அப்போ மனமற்ற நிலை எப்படிங்க, அது என்ன மாதிரி நிலை, மனம் அடங்குகிற வழி என்ன, அதுக்கு ஏதாவது உத்திகள் இருக்கா பயிற்சிகள் இருக்கா அப்படின்லாம் நிறைய கேட்குறாங்க இல்லையா. அந்த மனம் அடங்குதல், மனமற்ற நிலை அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நிறைய பேர் நடைமுறையில் இருக்கிறாங்க, நிறைய பேர் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா மனதை அடக்கிறேன் அப்படின்னா எப்படி மனதை அடக்கிறது, மனம் அடங்குதல் அப்படிங்கிற செயல் வந்து அடக்குனா அது அடங்கிடுமா, அது அடக்கக்கூடிய கருவி எதுவாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பூஜை பண்ணால் மனசு அடங்கும், தியானம் பண்ணால் மனசு அடங்கும், பிராணாயாமம் பண்ணால் மனசு அடங்கும் அப்படின்லாம் நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ நம்ம அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி மனசு அடங்கிறது அப்படின்னா எப்படி அடங்கிறது, அடங்கிறதுன்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இல்லை. மனம் அடக்கிறது அப்படின்னா வெளிப்படுத்தாமையே அடக்கிக்கிறதா, இல்லை கெட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் அடக்கிக்கிறதா, அதுலேயுமே ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வேணும். இல்லை மனம் அடங்கிறது அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக மனசே நம்ம செயல்படாமல் வச்சுக்கலாம் அப்படின்னா, அப்படி அடக்கிட்டால் நீங்கள் எப்படி வாழ்க்கையில் வாழ்கிறது? இப்போ நான் மனமே வேலை செய்யாமல் அடைக்கிறேன் அப்படின்ட்டு மனதையே நீங்கள் அடைக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாமே, அப்போ நீங்கள் பேனா பென்சில்னா கூட என்னன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு நடைப்பின மாதிரி ஆகிடுவீங்க, ஒரு ஜடம் மாதிரி ஆகிடுவீங்க. அப்போ அப்படி வாழ்கிறதையா மனம் அடக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது அல்லது மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் நிறைய பேருக்கு புரியறதில்லை. ஏன்னா மனம் அடக்கிறது அப்படின்னா ஏதோ அப்படியே மனமே வேலை செய்யாமல் அடக்கிக்கிறது போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து மனோ லயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு மனதை வந்து லயப்படுத்திக்கிறேன் அப்படின்லாம் பல பயிற்சிகள் பல முயற்சிகள் செய்கிறவங்களெல்லாம் நம்ம கூட்ட கூட்டமாக பார்க்குறோம். அது எல்லாமே ஒரு புரிதலற்ற தன்மை என்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெரும்பாலும் வந்து ஏதோ ஒருத்தன் சொல்கிறான்னா அதை அப்படியே செய்கிறது, எதுக்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட இல்லாமல் வாழ்கின்ற மனிதர்களை தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் இங்கே நம்முடைய சனாதன தர்மமுடைய பார்வையில் தான் நம்ம உண்மையாக மனதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு பயணம் பண்ணும்போது நம்ம வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையில் யார் யாரோ சொல்கிறத கேட்டு வாழ்கிறத விட நம்முடைய பண்டைய ரிஷிகள் மகான்கள் ஞானிகள் காட்டுற வழி தான் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவத்தில் நமக்கு இந்த விஷயங்களை கொடுக்குறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அனுபவ உண்மைகளை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க பகிரப்பட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய நடைமுறையில் இருக்கிறது இல்லையா, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சனாதனம் அப்படின்னா அதுக்கு என்றும் அழியாததுன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு வரைக்கும் அழியாமல் ஒன்று இருக்குது அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயமாக இருக்க முடியும்? அதுதான் நம்முடைய ஞானிகள் மகான்களுடைய மனப்பான்மைன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அவர்களுடைய வழியில் மகான்களுடைய வழியில் தான் நம்ம இங்கே மனதை விசாரித்து பார்க்க வேண்டுமே தவிர, யார் யாரோ ஒரு யூடியூப்பில் சொல்கிறான், ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறான், ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியிருக்கிறான் அப்படின்ட்டு அவன் சொல்கிற வழியெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அது நம்ம மனதை வந்து மனப்பிறல்வுக்கு உட்படுத்திடும். அதாவது மனநோயாளியாக மாற்றிடும். நாளடைவில் என்ன பண்ணுவாங்கன்னா மனநோயாளியாக மாறிடுவாங்க. அப்போ நம்ம இங்கே மகான்கள் ஞானிகள் காட்டுகின்ற வழிமுறைகளெல்லாம் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்துவங்களாக நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. அது வேதாந்த சாஸ்திரங்கள்லையும் பார்க்குறோம், யோக சாஸ்திரங்கள்லையும் பார்க்குறோம், நாத யோகம் அப்படிங்கிற நூல்கள்லையும் பார்க்குறோம், சித்த சாஸ்திரங்கள்லையும் பார்க்குறோம். இதை தவிர உபநிஷதங்கள்லையும் நம்ம இதை பற்றி பார்க்குறோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்முடைய மனதை பற்றி பண்டைய நூல்கள் பேசாத விஷயமே கிடையாது. வேதாந்தம் வந்து மனதை பற்றி பேசும்போது அது அந்த கரணத்தில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது. யோக சாஸ்திரத்தில் வந்து மனதை பற்றி பேசும்போது அது பிராணசக்தியின் ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லுது. நாத யோகத்தில் வந்து நம்ம மனதை பற்றி பார்க்கும்போது அந்த நிசப்தத்தில் நாதம் வந்து கரைந்து விட்டால் மனமற்ற நிலை அப்படின்னு நாத யோகம் சொல்லுது. சித்த சாஸ்திரங்கள் சித்தர்களுடைய வழிமுறையில் பார்த்தா அந்த சித்தம் எனும் கடலில் எழுகின்ற அலை தான் இங்கு மனசு என்று சித்தர்கள் சொல்கிறாங்க. உபனிஷத் பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த மனம்தான் உலகம், ஆனால் அந்த மனதுக்கு பரம சாந்தியை கொடுக்கணும், அமைதியை கொடுக்கணும், அப்போ இந்த உலகம் நமக்கு அமைதியாக தெரியும் அப்படின்னு உபனிஷதங்களுடைய பார்வையில் இப்படி ஒவ்வொரு பண்டைய நூல்களும் நமக்கு மனதை பற்றி சொல்ல வரும்போது பல்வேறு பரிமாணங்களில் புரிய வைக்க பார்க்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நல்லா ஆழமாக உள்வாங்கிக்கணும். அதாவது பொதுவாக மனதை பற்றி நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ரிஷிகள் பேசும்போது 10 நிலைகளை பேசுகிறாங்க. 10 நிலைகள் மனதை பற்றி பேசும்போது அதில் 3 பிரிவாக உட்படுத்துகிறாங்க. மனதை பற்றி பேசும்போது 3 பிரிவுகள், அந்த 3 பிரிவுகள் என்ன அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அதில் முதல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மனதை பற்றிய ஒரு அசுத்த நிலைகளை சொல்கிறாங்க. அசுத்த நிலைகள்னால் மனம் தவறான புரிதல்களில் சிக்கிக்கிட்டு எப்படியெல்லாம் சின்ன பின்னமாக வாழுது அப்படிங்கிறத அசுத்த நிலைகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் பேசுகிறாங்க. அப்புறம் மனதில் மாற்றங்களை நிகழ்த்த வேண்டிய சுத்திகரண நிலைகள். சுத்திகரண நிலைகள்னால் மனதை எப்படி நாம் தூய்மைப்படுத்துறது, மனதை எப்படி மாற்றத்துக்கு உட்படுத்துவது அப்படின்னு சொல்லித்தராங்க. இங்கே மனதை வந்து அடக்க சொல்லித்தரல. மனம் அடக்கிறது அப்படிங்கிறது அது நடக்காத விஷயம். மனதை அடக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் மனதை அடக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ முடியாது. இல்லை மனம் இல்லாமல் நான் வாழ்கிறேன்னா எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. ஆனால் அந்த மனதை வந்து நீங்கள் தூய்மைப்படுத்திக்கலாம். மன தூய்மை பண்ணி சுத்திகரணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். அதாவது தவறான வழியில் போகாமல் முறையான நேர்மையான வழியில் நம்ம வாழ்ந்து நிம்மதியான மனநிலையோடு நாம் இந்த உலகத்தை அணுகலாம். அது மனதுக்கான சுத்திகரண நிலை என்று இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, அந்த மனம் வந்து அந்த ஆத்மாவோடு ஒன்றாகுகின்ற பரம நிலையை பற்றி பேசும். இங்கே நம்முடைய சனாதன தர்மம் இந்த மூன்று நிலைகளை முக்கியத்துவப்படுத்தி பேச வருது. அசுத்த நிலை, மனதின் அசுத்த நிலைங்கிறது ஒன்று, மனதின் சுத்திகரண நிலை என்பது ரெண்டு, மனதின் பரம நிலை என்பது மூன்று. இந்த மூன்று பாயிண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம் வந்து அசுத்த நிலையில் இருக்கிறது ஒரு விஷயம், மனதை சுத்திகரிப்பு பண்ணுறது இரண்டாவது விஷயம், மனதை பரம நிலைக்கு உயர்த்துவது இது மூன்றாவது விஷயம். இந்த மூன்று நிலைகளில் நம்ம மனதை எப்படி எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம இந்த மனம் அப்படிங்கிற பாடத்திட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மனதினுடைய பத்து நிலைகளை வந்து நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்லும்போது அது சமஸ்கிருத மொழியில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பண்டைய ரிஷிகளுடைய வார்த்தைகளாக இருக்கிறதுனால தமிழ் வார்த்தை கிடையாது. அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சமஸ்கிருத மொழியில் சொல்லப்பட்ட அந்த மனதினுடைய அந்த பத்து நிலைகளை சொல்கிறேன், அப்புறம் அதுக்கான விளக்கங்களும் தரேன். இப்போ மனதினுடைய பத்து நிலைகள் என்ன அப்படின்னா, சுப்த மனம், அதாவது சுத்தன் கிடையாது சுப்தா, சுப்த மனம், விசுப்த மனம், முக்த மனம், ஏகாக்கிர மனம், நிரோத மனம், சாந்த மனம், சாந்ததர மனம், லய மனம், ஸ்தித பிரக்ன நிலை மனம் என்று இப்படி ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியாக பத்தாவது நிலையில் துரியா மனம் என்று பத்து நிலைகளை நமக்கு மனதை வந்து சுட்டி காட்டுறாங்க நம்முடைய பண்டைய ரிஷிகள். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான மனதை பற்றிய உண்மைகள். அதாவது இதை வந்து எந்த நூல்களும் பேசாது, எந்த ஆங்கில எழுத்தாளர்களும் பேச மாட்டாங்க, எல்லாம் தனித்தனியாக தான் பேசுவாங்க. இங்கே வந்து இந்த பத்து நிலைகளை நம்முடைய பண்டைய ரிஷிகள் வந்து ஒட்டுக்கா சொல்கிறாங்க. அதை மூன்று நிலைகளில் வகுத்து கொடுத்துருக்காங்க. அது அசுத்த நிலையில் இருக்கக்கூடிய மனமும், சுத்திகரண நிலையில் இருக்கக்கூடிய மனமும், பரம நிலையில் இருக்கக்கூடிய மனமுமாக மூன்று நிலைகளில் மனதை பிரித்து கொடுத்து அதை பத்து நிலைகளில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. இப்போ சுப்த மனம் அப்படின்னா அலைப்பாயும் மனம். அதாவது சுப்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அலைப்பாயுதல்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். அதாவது எப்பயுமே மனசு வந்து ஒரு நிலைக்குள்ளாமல் எதையாவது பிடிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்ட்டு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சுப்த மனம்னு பேர். இப்போ இந்த சுப்த மனம் என்ன பண்ணோம்னா, பொதுவாக மனிதர்களிடத்தில் எப்படி பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை, கோபம், விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற நிலைகளில் செயல்பாட்டில் இருக்கும். அதாவது ஒரு பாடல் கூட இருக்குல்ல, ஆசை கோபம் களவு கொள்பவன் மனித வடிவில் மிருகம் அப்படின்ட்டு, ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது, சிவாஜி கணேசனுடைய பழைய படம் ஆண்டவன் கட்டளையில். அப்போ இந்த மனம் வந்து அப்படிதான், அதாவது அலைப்பாய்கின்ற மனதில் வந்து ஆசை இருக்கும், கோபம் இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும், இதெல்லாம் வந்து அலைப்பாயும் மனம். அப்போ இந்த மாதிரி மனதை வந்து மகான்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த சமுத்திரத்தில் எழுகின்ற ஒரு புயல் அலை அப்படிங்கிறாங்க. ஒரு சமுத்திரம் இருக்குது, அந்த சமுத்திரம் வந்து அப்படியே அசையாமல் இருக்குது, அது நல்ல நிலையில் அடையாளம். ஆனால் அதே சமுத்திரத்தில் கடற்கரை ஓரத்தில் அலைகள் வருது, அது அப்படியே அன்றாட எழுந்து மறைகின்ற ஒரு நிகழ்வு. அது மாதிரி இப்போ நம்ம இடத்துலையே மனம் இருக்குது, ஆனால் நம்முடைய இருக்கிற மனம் வந்து நம்முடைய நிகழ்வில் அன்றாட செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது பரவாயில்ல. அது என்ன காரணம், சமுத்திரத்தில் சாதாரண அலைகள் வர்ற மாதிரி, அப்போ அது சித்தத்தில் ஏற்படுகின்ற சராசரி சலனம் என்று பார்க்கலாம். ஆனால் சுனாமி வருதுன்னா யோசனை பண்ணி பாருங்கள், கடலில் அலை வருது, ஆனால் அந்த அலை வந்து சுனாமியாக மாறுது, அப்போ பிரம்மாண்டமான அலையாக மாறி அப்படியே ஊருக்குள்ளெல்லாம் வந்து அழிக்குதுன்னா அதை நம்ம ஏற்றுக்குவோமா? அப்போ கடலினுடைய சீற்றமாக பார்க்குறோம் இல்லையா சுனாமிங்கிறது, அது மாதிரி மனதிலேயே சீற்றங்கள் வெளிப்படுது இல்லையா, அதைத்தான் இங்கே சுப்த மனம் என்று மகான்கள் சொல்கிறாங்க. அதாவது சமுத்திரத்தில் எழுகின்ற ஒரு புயல் அலை போல இதை ஒப்பீடு செய்யப்படுகிறது தான் சுப்த மனம். அப்போ இந்த மனசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஆசை, கோபம், விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற இந்த ராகத்தேசங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நடைமுறையில் நிறைய பேருக்கு இருக்கும். இதுதான் முதல்ல பத்து நிலைகளில் முதல் நிலை. அடுத்தது விசுப்த மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த விசுப்த மனம் அப்படின்னா எப்படின்னா, அந்த சுப்தாங்கிற அலைப்பாயும் தன்மையில் இருக்காது, சில நேரங்களில் அமைதி அடையும், சில நேரங்களில் குழப்பம் அடையும், அது வந்து விசுப்தி மனம்னு பேர். விசுப்தி மனம்னா அதாவது அப்படியே அமைதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படியே ரெண்டும் கெட்டானா இருக்கும். இப்படியும் அப்படியும் கொஞ்சம் ஆசிலேஷன் ஆகும். ஒரு டைம் பார்த்தா அமைதியாகும், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இந்த இரண்டுக்கும் மத்தியில் அப்படியே குழப்பத்தை அடையும். அது அப்புறம் மீண்டும் மீண்டும் பழைய பதிவுகளை எடுத்துகிட்டு வந்து எழுச்சி பண்ணி பார்க்கும். இது மாதிரி மனம் வந்து ஒரு இருமைத்தன்மையில் ரெட்ட நிலையில் இருக்குது. அதாவது சாந்தமும் அசாந்தமும் மாறி மாறி வரும். அமைதியும் ஆர்ப்பாட்டமும் கலந்து இருக்கிற மனதுக்கு பேர் வந்து விசுப்த மனம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து மனதினுடைய இரண்டாவது நிலை. மூன்றாவது முக்த மனம்ன்ற சொல்லுது. அதாவது இந்த முக்த அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ அப்படியே ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அதான் முக்தி போல் இருக்குன்னு அப்படி நினச்சிக்கக்கூடாது. முக்த மனம் அப்படின்னா இங்கே அறியாமையில் மூழ்கிய மனம் என்று இந்த இடத்துல பொருள். அதாவது முக்தான் பேர் அதுக்கு. மனம் அறியாமையில் மூழ்கிய நிலை, அதாவது மூடத்தனமான மனசு. மனசு இருக்கும், ஆனால் அந்த மனசு என்ன பண்ணோம்னா மூட நம்பிக்கைகளை சிக்கிக்கும். அதாவது இந்த உண்மைத்தன்மையை உணர விருப்பப்படாது. அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம், அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற விசய சுகங்களில் மாட்டிக்கும். பெரும்பாலும் மூட விஷயங்களில் நாட்டம் காட்டும். அது மாதிரி ஒரு நிலைக்கு வந்து முக்த மனம் அப்படின்னு பேர். இது வந்து மூட நிலை அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு மனசு இருக்குது. அந்த மாதிரி மனமும் நடைமுறையில் பார்க்குறோம். இவர்களுக்கு வந்து ஞானம் புரியாது, ஞானம் வந்து ஏறாது. மூடர்களுக்கு வந்து எப்பயுமே உயரிய விஷயங்களை உள்வாங்க முடியாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ள மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அப்புறம் நான்காவது நிலை வந்து ஏகாக்கிர மனம். ஏகாக்கிரம் அப்படின்னா ஒருமித்த மனசு. அதாவது மனம் வந்து அலைப்பாயாது, ஒரு நிலையில் நிற்கும். அதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்யும், அதில் தடுமாற்றம் இருக்காது. அதை நம்ம எப்படி சொல்லலாம், அந்த நிகழ்கால மனம், நிகழ்வில் பயணம் பண்ணக்கூடிய மனத்தை வந்து நம்ம ஏகாக்கிர மனம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஏகாக்கிர நிலையில் ஒரு மனம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மனம் தான் தன்னுடைய சக்தியை முழுமையாக வெளிப்படுத்த தொடங்கும். அந்த மனதிடத்துலேருந்து தான் நடைபெறுகின்ற செயல்களெல்லாம் நல்ல செயலாக மாறும். அந்த ஏகாக்கிர மனம் வந்து எந்த செயலை செய்தோ அந்த செயல் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் குளறுபடி நடக்காது, குழப்பங்கள் நடக்காது, தவறு நடக்காது. ஏன் அப்படின்னா அது ஒருமித்த மனமாக இருக்கிறதுனால. அப்போ நாம் இந்த ஒருமித்த மனநிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க முயற்சிகள் பயிற்சிகள் எல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது மனதை ஒருநிலைப்படுத்த போகிறேன், நான் தியானம் பண்ணால் ஒருநிலைப்படுத்திடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அப்போ அந்த தியானம் பண்ணுற வரைக்கும் ஒருமித்த மனநிலையில் இருக்கலாம். அதாவது எந்த ஒருமித்த மனநிலைனா அந்த தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் அவங்க இருக்கலாம். ஆனால் அந்த தியானம் கலைஞ்சி எழுந்த உடனே அவங்க வாழ்க்கை முறை மாறுறதை நம்ம பார்க்குறோம். அப்போது அது ஏகாக்கிர மனமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏகாக்கிர மனம் அப்படிங்கிறது தற்காலிகமாக வந்து போகுது இல்லையா. அப்படி வரக்கூடிய மனசை வந்து நம்ம எந்த மனதோடு ஒப்பிடலாம்னா அந்த விசுப்த மனத்தோடு தான் ஒப்பிட முடியும். விசுப்த மனம் மாதிரி சில நேரங்களில் அமைதிக்கு வரும், அப்புறம் சில நேரங்களில் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிடும். அப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது அமைதிக்கு வரும், தியானம் முடிஞ்ச உடனே நீங்கள் மீண்டும் பல ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க இல்லையா. அதுக்கு வந்து இந்த ஏகாக்கிர மனத்தோடு ஒப்பீடு செய்ய முடியாது. ஏகாக்கிர மனம் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் பயணம் செய்வது. அதாவது இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதில் மட்டும் இருக்கிறது. இதுக்கு பேர் ஏகாக்கிர மனம். ஏக்கம்னா ஒன்று. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே இந்த மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். இதை வந்து நிறைய நம்முடைய பண்டைய நூல்கள் பேசுது. இதை பதஞ்சலி யோக சூத்திரம் இதை பற்றி நல்லா விரிவாகவும் பேசியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு மனம் இருக்குது, நிரோத மனம் அப்படின்னு. நிரோதம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லும். சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுதான் பதஞ்சலி யோக சூத்திரத்திலேயே ஹைலைட்டான மந்திரம். சித்த விருத்தி நிரோதகா, சித்தத்தில் உள்ள விருத்திகளை தடுப்பது அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து நிரோத மனம். அதாவது இங்கே நிரோதம் அப்படின்னா தடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தடுத்தலுக்கும் அடக்குதலுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மனதை வந்து அடக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மெத்தடு வேறு, மனதை தடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மெத்தடு வேறு. இப்போ இங்கே வந்து பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்கிறது வந்து சித்த விருத்தி நிரோதகா, அதாவது மனதை தடுப்பது, எந்தெந்த விஷயங்களை போகக்கூடாது அப்படிங்கிறத சரியாக கையாள தெரிஞ்சு கொண்டால் அது வந்து தடுத்தல் அப்படிங்கிற அடிப்படையில் நிரோத மனம் என்று இங்கே ஐந்தாவது நிலையை இந்த மனதை பற்றி நம்முடைய சனாதன தர்மத்தில் வருகின்ற ஞானிகள் பாண்டிய ரிஷிகள் சொல்லித்தராங்க. அப்போ இந்த நிரோத மனம் என்னன்னா இந்த தடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிச்சு அப்படின்னா இந்த மனதில் எண்ணங்கள் எழுந்தாலும் அந்த மனதை தானாகவே கரைச்சிக்கலாம், அந்த எண்ணத்தை கரைச்சிக்கலாம், அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதில்லை. அப்போது இந்த நிரோத மனம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒருத்தர் அடைகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு தெளிவு இருந்தால் தான் அந்த நிலையை அடைய முடியும். அதாவது அவர் மனதில் வந்து எண்ணங்கள் எழுந்திருக்கும், எழுந்திருக்கிற எண்ணத்தை வந்து அவர் ஆக்டிவேட் பண்ண மாட்டார். அந்த எண்ணத்தை பார்ப்பாங்க, இதை நம்ம நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா, இதை நடைமுறைப்படுத்துறதுனால நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு விசாரித்து பார்த்து விவேகத்தினால் விழித்து கொண்ட ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனதில் எழுகின்ற எண்ணங்களை வந்து செயல் வடிவமாக மாற்ற மாட்டாங்க. அப்போ இந்த நிலையில் இருக்கிறவங்க மனசு வந்து நிரோத மனம் என்று புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இங்கே சொல்லப்படுது. அடுத்து ஆறாவதாக சொல்லப்படுவது சாந்த மனம். இந்த சாந்த மனம் அப்படிங்கிறது பூரண அமைதி, முழுமையான அமைதி. அங்கே வந்து அசைவுகளே கிடையாது, மனதில் வந்து எண்ணங்களுடைய எழுச்சியே கிடையாது. இந்த மனசில் இருக்கிறவங்க வந்து வெளி உலகத்தை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரகாசம் இருக்கும், நித்திய சாந்தி இருக்கும். இதை வந்து உபனிஷத் சொல்லும்போது இதை மனோலயம் என்று சொல்லும். இதை தான் மனோலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோலயம்னா மனதை அடக்கிறது கிடையாது. அந்த அலை பாய்கின்ற கடலில் வந்து அலையே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி. இப்போ கடல் வந்து அலை பாய்ந்து கொண்டிருக்கு, கடல் அலைகள் கடற்கரையோரமாக வந்து வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கடல்லையும் நீங்கள் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ண உடனே அந்த கடல் அலைகள்லாம் இருக்காது, அங்கே வந்து அப்படியே அமைதியாக கடல் நிற்கும் இல்லையா. அது மாதிரி இங்கே மனசு வந்து ஒரு அமைதியாக சலனம் இல்லாமல் இருக்கிறத வந்து சாந்த மனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சாந்த மனதையும் நம்ம எப்படி அடைகிறது, இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா. மனசை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் நம்ம தரோம். அதாவது மனதினுடைய 10 நிலைகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி மைண்டை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸே புரியும். அது புரியாமல் நீங்கள் மற்றவர்கள் சொல்லி கொடுக்குற எல்லா விஷயத்தையும் எடுத்து அப்படியே நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, பெரும்பாலும் நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 10 நிலைகளில் இப்போ இந்த 6வது நிலை வந்து சாந்த மனம். ஞாபகத்தை இருக்கா ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். முதல்ல மனம் வந்து சுப்த மனம், அப்புறம் 2வது விசுப்த மனம், 3வது முக்த மனம், 4வது ஏகாக்கிர மனம், 5வது நிரோத மனம், 6வது இப்போ சாந்த மனம் வந்துட்டோம். இப்போ 7வது சாந்ததர மனம். இந்த சாந்ததர மனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மனமே இல்லை, அங்கே வந்து மனமற்ற நிலை, அதாவது அங்கே ஆழ்ந்த அமைதி. அது ஒரு உயர் பரிமாண நிலை, மனதின் வந்து ஒரு உயர் பரிமாண நிலை தான் சாந்ததர மனம்னு சாஸ்திரம் சொல்லும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனம் மறைந்து அந்த சித்தம் மட்டும் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு. அப்படின்னா என்ன, சித்தம் பிரகாசிக்குதுன்னா ஆத்மாவினுடைய பிரகாசம், அந்த அறிவினுடைய பிரகாசம் தான் நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அப்போ அங்கே வந்து மனம் வந்து நான் செய்கிறேன், இது என்னுடைய செயல் அப்படிங்கிற அந்த ஈகோலாம் அங்கே இருக்காது. சாந்ததர மனதில் வந்து அந்த அமைதியான மனதின் மேம்பட்ட நிலையில் தானாகவே ஒரு அறிவு அங்கே வெளிப்பட்டு பிரகாசிக்கும். அதுக்கு தான் சாந்ததர மனம் என்று பெயர். அதாவது இதைத்தான் மகான்கள் அடையணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதோ அமைதி அடைய போகிறேன், ஆழ்ந்த நிலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிறது கிடையாது, மனதை வந்து ஒடுக்கிக்கிறது கிடையாது. உங்கள் மனம் வந்து அந்த அறிவாக பிரகாசிக்கணும், அதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அது பிரகாசித்தா இந்த உலகத்துக்கு உபயோகமாக இருக்கும், நீங்கள் வந்த நோக்கம் வந்து உபயோகமாக இருக்கும், இல்லைன்னா பயனற்ற வாழ்க்கையாக முடியும். ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் வந்து பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்ததான மரணத்தை தழுவுறாங்க. அதை வந்து யார் சொல்கிறார், திருவள்ளுவரே சொல்கிறார்ல. திருவள்ளுவருடைய திருக்குறள் என்ன சொல்லும்னா, தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றினும் தோன்றாமை நன்று. அதாவது உலகத்தில் நீங்கள் புகழோடு தோன்றுங்க அப்படின்னா என்ன மாதிரி புகழ், இந்த உலகத்துக்கு பயனுள்ளவனாக நீங்கள் வாழ்ந்த ஒரு புகழ் அடையணும். அதாவது புகழ் அப்படிங்கிறது வந்து ஏதோ இப்போ சினிமாவில் நடித்து ஃபேமஸாகிற புகழோ அல்லது ஒரு அரசியல்வாதியாக நம்ம வாழ்ந்து அடைகிற புகழோ அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. புகழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு புனிதமான வார்த்தை. அதை அந்த புகழ் புகழ்ச்சி அப்படி சொல்ல வரல. தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றிலும் தோன்றாமை நன்று. அப்போ நம்ம புகழோடு இந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படின்னா இந்த உலகத்துக்கு உபகாரமாக உயரிய விஷயங்களை செய்கிறவனா நம்ம வாழும்போது இந்த உலகம் நம்மளை மதிக்கும் இல்லையா, இந்த உலகம் நம்மளை பாராட்டும் இல்லையா, அந்த புகழ் அந்த புகழ்ச்சி. அதாவது சும்மா முகஸ்துதி புகழ்ச்சியோ அல்லது ஒரு பதவி சுகத்துக்காக இவங்களா உருவாக்கிக்கிற புகழ்ச்சியோ அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வரல. இப்போ புகழ்ச்சி அப்படிங்கிறத கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். புகழ்ச்சி அப்படின்னா இப்போ சினிமா நடிகனுக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்குதுன்னா அந்த புகழ்ச்சி நிரந்தரமான புகழ்ச்சியானா இல்லை, அது ஒரு தற்காலிகமான புகழ்ச்சி. இப்போ ஒரு காலத்தில் நம்ம சிவாஜி கணேசனை வந்து ஆஹா இப்படி நடித்தார் அப்படி நடித்தார் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் இப்படிப்பட்ட ஒரு நடிகர்னு புகழ்ந்தோம். இப்போ யாராவது சிவாஜியை புகழ்கிறோமானா இப்போல்லாம் விஜய் தானே புகழ்கிறோம், இப்போல்லாம் விஜய் தான் சூப்பர் அப்படி நடிக்கிறார் இப்படி நடிக்கிறாருங்கிறோம். அப்போது அது ஒரு நிரந்தரமான புகழ்ச்சியாக இல்லை பார்த்தீங்களா, அப்படி சொல்ல வரல. இங்கே புகழ்ச்சிங்கிறது எப்பப்பவும் நம்ம புகழ்ந்து கொண்டே இருக்கணும் இல்லையா, அதுதானே உண்மையான புகழ்ச்சி. இப்போ அப்படி நம்ம யாரை புகழ்கிறோம், பண்டைய ரிஷிகளை நம்ம இன்றைக்கு வரைக்கும் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புகழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சாஸ்திரங்களை வந்து கொடுத்த பண்டைய ரிஷிகளை ஞானிகளை நம்ம இன்றைக்கும் நினைவுபடுத்தி பேசுகிறோம், அவங்கள பற்றி புகழ்ந்துடுறோம், அதுதான் உண்மையான புகழ்ச்சி. அப்போ அந்த நிலை, அந்த நிலைப்பாட்டை அடையிறது தான் திருவள்ளுவர் சொல்கிறாருங்கிறதுக்காக இந்த திருக்குறளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன் நான். அப்போ ஏன் இதை கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னா, அந்த நிலைக்கு நம்ம உயரணும் இல்லையா, அது எப்போ கிடைக்கும், அந்த சாந்த தர மனம் வரும்போது. அந்த சாந்த தர மனதில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அறிவு பிரகாசிக்க தொடங்கும், உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு பல நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் இங்கே புகழ் புகழ்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். அது சாந்த தர மனம் 7வது. 8வது லய மனம். இப்போ இந்த லய மனம் அப்படிங்கிறது மனம் முழுமையாக அதன் மூல ஆத்ம சித்தத்திலே கரைந்து விடுகின்ற நிலை. இப்போ இந்த மனோ லயம் அப்படிங்கிறது இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனம் லயமாதல், மனம் ஒடுங்குதல் அப்படின்னா மனம் இல்லாமல் போகிறதில்லை, அது எதில் போய் ஒடுங்குதுங்கிறத கவனிக்கணும். இப்போ மன லயம், மனோ ஒடுக்கம் அப்படிங்கிறது மனம் எங்கிருந்து வெளிப்பட்டதோ அங்கேயே போய் ஒடுங்கும், அதுதான் மனோ லயம். அப்போ மனோ லயம்னா நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மனமே இல்லை போல் இருக்கு, மனசே இருக்காது போல் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. மனோ லயம் அப்படிங்கிற வார்த்தையும் எதை சொல்லிடுதுன்னா, ஆத்மாவினிடத்தில் போய் ஒடுங்கிறத சொல்லுது. மனம் வந்து எங்கிருந்து கிளம்புனது, அந்த எண்ணங்களுடைய தொகுப்பாக வெளிப்பட்டு பிரகாசிக்கிறது சித்தத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்போ சித்தம் எங்கிருந்து வந்தது, அது ஈஸ்வர சித்தம், ஈஸ்வரனுடைய நிலைப்பாடு. அப்போ ஈஸ்வரன் எங்கிருந்து வந்தான், பிரம்மத்தின் வெளிப்பாடு. அப்போ பிரம்மம் யாரு, தூய அறிவு. அப்போ தூய அறிவாகிய ஆத்மாவில் சென்று ஒடுங்குதல், அதுக்கு தான் மனோலயம்னு பேர். அப்போ அந்த ஆத்மாவில் சென்று மனம் ஒடுங்குனா அங்கே மனோலயம். அதை வந்து நம்முடைய நாத யோகத்திலே நம்ம பார்த்தோம், மனம் நாத்தே லயம் யாத்தி. அதாவது மனம் நாதத்தில் கரைந்தது என்றால் அது தன்னையே இழந்து விட்டது என்று அர்த்தம். அப்போ இங்கே அந்த நிலைக்கு வந்து சமாதின்னு நம்ம சொல்கிறோம், மனோலயத்தை வந்து சமாதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேருக்கு புரியறதில்ல. அதாவது மனோலயம், சமாதி அப்படின்னா அது ஏதோ அப்படியே நிஷ்டையில் போய்டுறது போல் இருக்கு, சமாதின்னா அப்படியே நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு குகைக்குள்ளே போய் உக்காந்துக்கிறது போல் இருக்கு அப்படி மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அல்லது மனோலயம் அப்படின்னா மனமே இல்லாமல் போய்டுறது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே அதனுடைய உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா, சமாதி அப்படிங்கிறதே வந்து சமம் கூட்டல் ஆதி, பிரிக்கணும், சமம் கூட்டல் ஆதி. அப்போ ஆதியோடு நீங்கள் சமமாவது அது சமாதின்னு பேர். அப்போ நீங்கள் ஆதியோடு சமமாயிட்டீங்கன்னா அந்த தூய அறிவோடு சமமாயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஆத்மாவாக மாறிட்டீங்க, நீங்கள் பிரம்மமாக மாறிட்டீங்க, அப்போ நீங்கள் தூய அறிவாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அதை தான் மனோலயம் சமாதி அப்படிங்கிற வார்த்தையில் சாஸ்திரம் சொல்லுதே தவிர, மனோலயம் அப்படின்னா மனசே இல்லாமல் அப்படியே பித்து பிடிச்சவனாட்டம், கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனாட்டம் ஆயிடு அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா மனோலயம் அப்படின்னா நிறைய பேர் அப்படியே எடுத்துக்கிறாங்க இல்லையா, மனசே இல்லைப்பா அப்படியே அமைதிக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் அமைதிக்கு போக முடியாது, அப்படி போயிட்டான்னா அவன் வந்து கோமா நோயாளின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற கோமா நோயாளிக்கு வேணால் மனசு இருக்காது, அவன் வந்து தான் யாருன்னு தெரியாது, உலகம் எப்படின்னு தெரியாது, உறவுகள் தெரியாது, அது பிரயோஜனமே இல்லை. அதாவது அந்த மாதிரி ஒரு நிலை வந்து வாழ்வதற்கு பயனற்ற நிலை இல்லையா, அந்த நிலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சாஸ்திரம் பேசாது. அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் இங்கே சமாதி அனுபவம் அப்படிங்கிறத தான் நீங்கள் மனோலயம்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தது 9வது நிலை வந்து ஸ்தித பிரக்ன நிலைன்னு சொல்லும். இப்போ இந்த ஸ்தித பிரக்ன நிலை வந்து அருமையான நிலை, இது வந்து பகவத்கீதை பேசும். பகவத்கீதை இந்த ஸ்தித பிரக்ன நிலை தான் நம்ம எல்லோரும் இங்கேயும் வாழும்போது அடையக்கூடியது. இது என்னன்னா, மனம் இருக்கும் ஆனால் அந்த மனதில் வந்து அசைவு இருக்காது. அதை பகவத்கீதை அழகாக சொல்லும். அந்த பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 55வது மந்திரம், அருமையான மந்திரா அது. வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுக்கும்போது பேசுவார், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவார், புரிய வைப்பார். அர்ஜுனா நீ எங்கே சிக்கிக்கிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி உறவுகள் எப்படி, உலகம் எப்படி அப்படின்னு நீ புரிஞ்சு வாழ்ந்துக்கோ அப்படின்ட்டு நிறைய உபதேசங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறதுல நம்ம பகவத்கீதையை ஆழ்ந்து படித்தோம்னா புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தினுடைய 55வது மந்திரம், அதை சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கம் தரேன். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான், ஆத்மன்யே வாத்மனா துஷ்டஹம் ஸ்தித ப்ரஜ்ஞஸ்த தோச்சதே. இந்த பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன்கிட்ட, அர்ஜுனா ஒருவன் மனதை துன்புறுத்தும் புலன்களின் அனைத்து சுயநல ஆசைகளையும் வேட்கைகளையும் நிராகரித்து சுயத்தை உணர்ந்து திருப்தி அடையும் போது அத்தகைய நபர் ஆழ்நிலையில் இருக்கிறார் என்று பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த பகவத்கீதையினுடைய இந்த மந்திரத்தினுடைய பொருள். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 55வது மந்திரா ஸ்லோகா. அதாவது ஒருவன் மனதை வந்து புலன்களிலிருந்து விடுவிச்சுக்கணும், புலன்களுடைய ஆசைகளில் போய் சிக்கக்கூடாது. புலன்கள் வந்து கண்ணு ஒன்று பார்த்தா அதை விரும்பும், காது ஒன்று கேட்டால் அதை விரும்பும், மூக்கு ஒன்று நுகர்ந்தால் அதை விரும்பும். இப்படி புலன் நுகர் பொருட்களில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஒருத்த நிராகரித்து தன்னுடைய சுயத்தை உணர்ந்து திருப்தி அடைகின்ற பொழுது அத்தகைய நபர் அந்த ஆழ்நிலை அமைதியில் இருக்கிறார் என்று பார்க்கப்படுகிறது என்று இங்கே பகவத்கீதையினுடைய இந்த மந்திரம் நமக்கு சொல்லுது. அப்போ அது எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பூமியை நோக்கிய ஈர்ப்பு விசையால் ஒரு கல் ஈர்க்கப்படுவது போல இங்கு ஒவ்வொரு விஷயமும் இயற்கையாகவே அதன் முழுமையை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா இங்கே எல்லாமே ஒரு ஈர்ப்பு நியதிக்குள்ளே இருக்குது. அதாவது ஈர்ப்பு நியதி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மனசு வந்து அந்த ஈர்ப்பு நியதிக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது ஈர்ப்பு நியதிக்குள்ளே போகுதுங்கிறத தெரிஞ்சிக்காமையே நிறைய பேர் வாழ்கிறோம் இல்லையா, அதுதான் அஜ்ஞானம் அறியாமையும் நம்ம சொல்கிறோம். அந்த ஈர்ப்பு நியதி அந்த இயல்பு நியதி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிய வைக்கலாம் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி அப்படின்னா, இப்போ விதையிலிருந்து ஒரு மரம் உருவாகுதுன்னா அந்த மரம் மீண்டும் தன்னுடைய மூலத்துக்கே திரும்பும், அதுதான் விதை. மீண்டும் விதையை தான் கொடுக்கும். ஒரு விதையை வந்து நீங்கள் பூமியில் நட்டு வைக்கிறீங்க, ஒரு ஆலமர விதையை நட்டு வைக்கிறீங்க. இப்போ அந்த ஆலமர விதை என்னாகும், ரெண்டு துளிர் விடும், ரெண்டு இலையோடு வெளியே வரும், அப்புறம் செடி ஆகும், அப்புறம் அப்படியே பெரிய மரம் ஆகும், அப்புறம் தண்டு, அப்புறம் அதில் கிளைகள், அப்புறம் இலைகள், அப்புறம் அதில் பூக்கள், காய்கள், கனிகள், அப்புறம் ஆலமர விழுதுகள், திருப்பி வேர்கள் எல்லாம் உண்டாகி ஒரு பிரம்மாண்ட ஆலமரம் வந்து உருவாயிடுச்சு. ஆனால் அது எங்கிருந்து வந்தது, ஒரு சிறிய கடுகு அளவு இருக்கிற விதையில தான் வந்தது. அப்போ அது அப்படியே பெரிய மரமாக மாறி ஒரு கனி வந்த பிறகு அந்த கனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே விதை தான் மீண்டும் இருக்கும். என்னங்க இவ்வளோ தூரம் எதனமோ பண்ணிகிட்டு இருந்தது, அப்புறம் கடைசியில் எதுக்காக வந்துச்சிங்க அப்படின்னா, அது மூலத்துக்கே திரும்புறதுக்கான முயற்சியில் தான் திருப்பி வந்திருக்கு பாருங்கள். அப்போ ஒரு விதையிலிருந்து உருவாகிய மரம் மீண்டும் விதைகளையே கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே விசேஷத்தன்மை. அது உள்ளே வாங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே எல்லாமே மூலத்துக்கு திரும்புது இல்லையா, அதை தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது. ஒரு விஷயத்தில் ஆதியிலிருந்து வந்த எல்லாமே மீண்டும் அந்த ஆதிக்கு தான் திரும்பணும். ஆதி மூலம் என்ற இறைவன், பிரம்மம், அறிவு, ஆத்மா, என்ன வேணால் பேர் வச்சுக்கங்களாம், உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோங்க, சிவம், விஷ்ணு அப்படின்னு என்ன வேணால் வச்சுக்கலாம். அது எல்லாமே ஆதியிலிருந்து வருது. அந்த ஆதியிலிருந்து வெளிப்பட்டவையெல்லாம் மீண்டும் ஆதிக்கே திரும்பணும், அந்த மூலத்துக்கே திரும்பணும். அப்போ அந்த மூலத்துக்கே திரும்புகிற நிகழ்வு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லார் இடத்துலையும் நடக்குது. அது எங்கே சாதாரண தாவரங்கள் ஆரம்பித்து அது மனிதன் வரைக்கும் அதான் நடக்குது. ஆனால் அந்த நிகழ்வை கடந்து போகிறவங்க தான் நிறைய, அதை புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் மிக மிக குறைவு. அப்போ அது நம்ம இங்கே புரியும் போது இங்கே ஒட்டுமொத்த ஒரு மூலம் இருக்கு இல்லையா, ஆதி மூலம், அதுதான் நம்ம இறைவன் சொல்கிறோம், ஆத்மான்னு சொல்கிறோம், அறிவுன்னு சொல்கிறோம், பிரம்மம்னு சொல்கிறோம். அப்போ அதிலிருந்து வெளிப்பட்டவைகள்லாம் அதன் மூலமாகவே வந்து அதிலேயே போய் ஒடுங்கிறது அதனுடைய பகுதிகளாக தான் பார்க்க முடியும். ஒரே ஒரு விதை தானே ஆலமரம்ங்கிறது, ஒரு சின்ன விதையிலிருந்து உருவானது. ஆனால் அதில் எத்தனை பகுதிகள் இருக்குது பாருங்கள், எத்தனை விஷயங்கள் வந்துருச்சு. அதில் ஒரு பெரிய தடிமனான தண்டு, மரத்தினுடைய தண்டு, அப்புறம் அதிலிருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, கிளைகள் இருக்குது, நிறைய கிளைகள், அப்புறம் ஏகப்பட்ட இலைகள், அப்புறம் அதில் பூக்கள், நிறைய பூக்கள், அப்புறம் காய்கள், கனிகள், அப்புறம் மீண்டும் அதில் நிறைய விதைகள். அப்போ ஒரு விஷயம் வந்து பலவாறாக பரிணமித்து காணப்படுவது நம்ம நடைமுறையில் ஒரு சின்ன மரத்திலேயே பார்க்கும்போது இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு விஷயத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் வந்து எங்கிருந்து வந்ததோ அது அங்கேயே தான் திரும்பும், அங்கேயே தான் திரும்பி ஆகணும். ஆனால் அது எப்படி திரும்பணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் அந்த மூலத்தை பிடிக்க முடியும். விதையிலிருந்து தான் இந்த ஆலமரம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் அந்த ஆலமரத்தினுடைய விதை தான் இதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைனா தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா, அதை சொல்லுதுங்க. அப்போ தனிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறது இங்கே ஒன்றும் இல்லைங்கிறதையும் இங்கே நிரூபிக்குது. ஏன்னா இங்கே வந்து நாம் தனி, இறைவன் தனி அப்படின்னு பிரிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்போது அந்த விதை வேற, இந்த விதை வேறன்னு பிரிக்க முடியாது. எந்த விதையிலிருந்து ஆலமரம் வந்ததோ அந்த விதையிலிருந்து வெளிப்பட்ட அதே விதைகள் தான் பலவாறாக இருக்கே தவிர, இல்லை நீங்கள் அது வேறு விதைங்க, இது வேறு விதைங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ எப்படிங்க அந்த ஆலமரம் வந்தது, அந்த விதையிலிருந்தானுங்க வந்தது. அப்போ அந்த விதையிலிருந்து வந்தது அந்த விதைக்கு வேறாக இருக்க முடியாது தானே. அப்போ அந்த விதைக்கு வேறாக இருக்க முடியாத மரத்தில் இருக்கின்ற அத்தனையும் அந்த விதைக்கே உரித்தானது. அதனெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்கே ஆத்மாவிலிருந்து அந்த ஆதி மூலத்திலிருந்து வெளிப்பட்ட நாமெல்லாம் அதற்கே உரித்தானவர்கள். அதற்கு வேறானவர்கள் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே ஏக்கத்துவம் வரும், ஒருமித்த தன்மை வரும், ஒன்னஸ் வரும். இல்லைன்னா வரவே வராது, இருமை மனப்பான்மையே மனசில் இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் மைண்ட் ரெடி பிளே. அப்போ அதை தான் இங்கே சாஸ்திரங்கள் நமக்கு புரிய வைக்குது. அந்த எல்லையற்ற ஆனந்த கடலின் ஒரு துளி போல, ஒரு பெரிய கடல் இருக்கு, அந்த கடலிருந்து ஒரு துளி நீர் வெளியே தெரிச்சு விழுது. ஆனால் அந்த துளி போல மனிதன் மனதின் வாயிலாக தன்னை தனித்துவப்படுத்தி கொள்கிறான் அப்படிங்கிறத சாஸ்திரம் இங்கே சொல்ல வருது. இங்கே மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக மனிதன் தன்னை தனித்துவப்படுத்திக்கிறான். ஆனால் அது கடல் நீருக்கு வேறான நீர் அல்ல, அங்கே தெரிச்சு விழுந்தது. வெளியே தெரிச்சு விழுந்த நீர் வந்து கடல் நீரே தான் தெரிச்சு வெளியே விழுந்திருக்கு. ஆனால் அந்த நீர் தன்னை தனித்து பார்ப்பது போல இங்கே மனிதன் ஆத்மாவினிடமிருந்து வெளிப்பட்ட அதிசய சக்தியான மனதை தனித்துவப்படுத்தி கொண்டான் என்று இங்கே சுட்டி காட்டுற விஷயமா நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இறைவனின் இந்த தூய உணர்வை ஒருவன் உள்ளத்தில் உணர்ந்து கொண்டு அந்த ஆன்மாவின் பேரின்பத்தை அனுபவிக்க முயற்சிக்கும் போது அது தெய்வீக அன்பாக மாறுகிறது என்று இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. அப்போ அந்த தெய்வீக அன்பு அப்படிங்கிறது எப்போ நமக்கு நடைமுறை வரும் அப்படின்னா, இங்கே எல்லாம் இறைத்தன்மையில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அது அன்பாக பரிணமிக்கும். அப்போ அன்பே சிவம் என்று நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த ஆன்மீக இயல்பை அறியாமல், அந்த இறைத்தன்மையை உணராமல், தன்னை இந்த உடலாகவும் மனமாகவும் பாவித்து கொண்டு வாழுகின்ற மனிதனிடத்தில் அந்த அன்பு என்னவா மாறும், காமமாக மாறும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அங்கே அன்புக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுது. அன்பு வேற, ஆசை வேற. இப்போ அன்புங்கிறது தெய்வீக அன்பு, எல்லாவற்றிலும் தன்னை காண்பது, எல்லாவற்றுக்கும் அந்த ஏகத்துவமாக இறைவனை உணர்வது, அது அன்பு. ஆனால் ஆசை அப்படின்னா அது சுயநலமாக மாறிடுது இல்லையா, என்னுடையதுங்கிற அபிமானம் வந்துடுது, எனக்குன்னு ஒரு ஆசை வந்துடுது. அப்போ இங்கே தான் நம்ம வந்து மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே கீதையும் இதை தான் சொல்லுது. கீதையினுடைய இந்த இடமே அதுதான். பகவான் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் யார்கிட்ட சொல்கிறார், அர்ஜுன்கிட்ட சொல்லும்போது, மனதை துன்புறுத்தும் புலன்களின் அனைத்து சுயநல ஆசைகளையும் நிராகரித்து சுயத்தை உணர்ந்து திருப்தி அடையும் போது, இந்த ஸ்லோகத்துக்கு தான் பொருள், சுயத்தை உணர்ந்து திருப்தி அடையும் போது அத்தகைய நபர் ஆழ்நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திருப்தி வருதா உங்கள் மனசுக்கு, நீங்கள் கேளுங்க. வராது. ஏன்னா நம்ம போதுமென்ற மனசு நம்மக்கிட்ட வராதனால தான் நிறைவாக மாட்டேங்கிறோம். எதுலேயுமே நமக்கு நிறைவு இல்லை, நிறைவின்மை வருது. ஆனால் இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி ஞானிகளும் மகான்களும் ரிஷிகளும் பண்டைய நூல்களை நமக்கு புரிய வச்சிடுறாங்க. என்ன புரிய வச்சிடுறாங்கன்னா, மனதை துன்புறுத்தும் புலன்களின் அனைத்து சுயநல ஆசைகளை துறந்து சுயத்தை உணர்ந்து திருப்தி அடையும் போது அத்தகைய நபர் ஆழ்நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு உயிரை விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு ஓமானம் சொல்லுவாங்க, நம்முடைய மகான்கள் வந்து ஓமானம் சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு சூடான பாலைவன மணல் இருக்குது, அங்கே பாலைவனம், அது வந்து அப்படியே மணல் தகிக்குது, எது சூரிய வெப்பத்தினால மணல் தகித்து கொண்டிருக்கு, அது ஒரு பாலைவன பகுதி. அந்த பாலைவன பகுதியில் தெரியாமல் ஒரு மான் வந்துடுது, அது வந்து ஒரு சோலைவனத்திலிருந்து தெரியாமல் பாலைவனத்துக்குள்ளே வந்துடுது, தடம் மாறிடுச்சு. தடை மாறி அது அந்த பாலைவனத்துக்குள்ளே வந்த உடனே அது பார்க்குதாமா, அந்த பாலைவனத்தை பார்க்குது. பார்த்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா மணல் பரப்பு தெரியுது, பயங்கரமாக மணல் பரப்பு தெரியுது. ஆனால் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நீர் ஓடை மாதிரி அப்படியே நீர் தெரியுது, தக்க தக்க தக்கன்னு ஒரு ஏரி மாதிரி அங்கே தெரியுது. உடனே அந்த மான் என்ன நினச்சிக்கிதாமா, அடடா அங்கே நீர் இருக்கும் போல் இருக்கே, நாம் ரொம்ப தூரம் நடந்து வந்து களைப்பாயிட்டோம், அப்போ நம்ம அந்த நீரை போய் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த காணல் நீரை பார்த்து இந்த மானானது என்ன பண்ணுதுன்னா, அதை உண்மை என்று கருதி கொண்டு தனக்கு முன்னால் தண்ணீர் இருப்பதாக நினைத்து கொண்டு தாகம் தீர்க்க ஓடுகிறது. அந்த பாலைவனத்தில் இருக்கிற நீரை பார்த்து அந்த மான் ஆனது என்ன பண்ணுதுன்னா, தாகம் தீர்க்க ஓடுது. ஆனால் அது எவ்வளவு அதிக தூரமாக அந்த நீரை நோக்கி ஓடுகிறதோ அந்த அளவுக்கு அதன் இடத்துல ஆர்வம் மிகுந்து தான் ஓடும். ஏன்னா இப்போ நீர் கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் தானே, நம்ம நீரே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், தாகமாக தவிச்சிக்கிட்டு வந்தோம் பாலைவன பகுதியில். ஆனால் தூரத்தில் பார்த்த உடனே நீர் கிடைச்சிடுச்சு, அப்போ அந்த நீரை போய் குடிச்சிடலாம், நமக்கு தாகம் தணியும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வ கோளாறுல ரொம்ப ஆர்வமாக ஓடுது. அது ஒரு மாயையின் பின்னால் ஓடுவதை அறிய முடியாத அவல புத்தி, மந்த புத்தியினால் துரதிர்ஷ்டவசமான அந்த மான் மாயையான தண்ணீரை துரத்தி கொண்டே பாலைவன மணலில் ஓடி ஓடி சோர்வின் மிகுதியால் களைப்படைந்து நா வறண்டு இறந்து விடுகிறது. இதுதான் மகான்களுடைய ஓமானம். மகான்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஓமானம் படுத்தும் போது இதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு மாயையில மனம் மாட்டிக்குது, உலகம்ங்கிற மாயையில மனசு மாட்டிக்கிட்டு எப்படி அந்த மானானது ஒரு பாலைவன சோலையிலிருந்து வெளிப்பட்டு பாலைவன மணல் பகுதிக்கு வந்துடுது. மணல் பகுதிக்கு வந்தது அந்த மணலில் இருக்கக்கூடிய நீரை பார்த்து உண்மையான நீர் என்று நினைத்து அந்த நீரை நோக்கி ஓடுது. அந்த நீரை நோக்கி ஓட ஓட அந்த நீர் கிடைச்சிடுமா? அது சும்மா காணல் நீர், இது ஓட ஓட நீர் காட்டிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த நீரை அடையவே முடியாது. காணல் நீருங்கிறது வெப்பச்சலனத்தினால் உண்டாக்கப்பட்ட நீருங்கிறதுனால அது நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இலக்கை அடைய முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கலாம், அது காணல் நீர் தோன்றிக்கொண்டே இருக்கும். அது ஏன்னா வெப்பச்சலனம் இருக்கிற வரைக்கும் அது தோன்றிக்கொண்டே இருக்கும் இல்லையா. அப்படி ஓடி 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 இந்த மான் களைத்து போய் ஒரு ஸ்டேஜில் சோர்வின் மிகுதியால் நான் வறண்டு போய் மரணம் அடைந்து விடுகிறது. அதுபோல ஜடசக்தியான மாயாவும் மனதின் வாயிலாக நம்மிடத்தில் மன மகிழ்ச்சியை உண்டாக்கி அந்த மாயையான மகிழ்ச்சியின் பின்னால் நம் புலன்களின் தாக்கத்தை தணிக்கும் நம்பிக்கையில் நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒருவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மகிழ்ச்சி அவனிடமிருந்து மேலும் மேலும் மறைந்து கொண்டேதான் இருக்குமே தவிர உண்மையான மகிழ்ச்சி அவனிடத்தில் உண்டாகாது என்று இங்கே சாஸ்திரங்கள் நமக்கு சுட்டி காட்டுறது தான் இப்போ நம்ம மனம் அப்படிங்கிற விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ மனம் அப்படிங்கிறது ஒரு மாயாசக்தி. அப்போ அந்த மாயாசக்தி நம்மளை எப்படி மயக்குது, எதில் கொண்டு போய் மாட்ட விடுது, மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களால் நம்ம சீரழிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த மானுக்கு புரியல அது காணல் நீருன்ட்டு, அதனால் அது போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கிச்சு. ஆனால் மனிதனுக்கு புரியணும் இல்லையா இது நல்லது இது கெட்டதுன்ட்டு. ஏன்னா ஒரு மிருகம் வரைக்கும் பகுத்தறிவு பரிமாணம் வளரலை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் மனிதன் வரைக்கும் பல்வேறு பரிணாமங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி ஐந்தறிவு மிருகம் வரைக்கும் இந்த மாதிரி விசாரித்து பார்க்கின்ற விவேகம் இல்லாமல் வாழுகின்ற வாழ்க்கை முறையில் அவைகள் வந்த வேலையை முடிக்காமையே போயிடுதுங்க. ஆனால் மனிதன் ஒருத்த மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி நன்மை தீமைகளை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கிட்டா அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் இல்லையா. அப்போ அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பகவத்கீதையின் மூலமாக சுட்டி காட்டுறதையும் பார்க்குறோம். ஏன்னா மனசு அப்படி நம்மளை அலைக்கழிக்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்ட்டு. அப்போ நான் ஏன் இங்கே வந்து இவ்வளோ தூரம் 10 விஷயங்களை பேசிக்கிட்டு வந்தவன் இந்த ஒரு விஷயத்தை ஸ்தித பிரக்ன நிலையை மட்டும் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தித பிரக்ன நிலை அப்படிங்கிறனா என்னென்னா மனம் இருந்தாலும் அதில் அசைவு இல்லாமல் வாழ தெரியுமான்னு பாருங்கள். ஏன்னா மனம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது, ஆனால் மனசு இருக்கணும். ஆனால் அந்த மனம் வந்து சலனம் இல்லாமல் உங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா? அசைவு இல்லாமல் உங்களால் வாழ முடிஞ்சால் நீங்கள் ஸ்திதப்பிரக்னன். இதை பகவத்கீதை சொல்லி கொடுக்கும் ஸ்திதப்பிரக்ன நிலை. அப்போ இந்த ஸ்திதப்பிரக்ன நிலையை அடையிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு வழி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த மனம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். இதை பற்றி கருட புராணம் பேசும். கருட புராணம் வந்து பேசும்போது சக்கரதரோபி சுரத்வம் சுரத்வலாபே சகல சுரபதித்வம் பவுதிரும் சுரபதிரூத்த வகதித்வம் நதாபி நனிவர்த்தே திருஷ்ணாகா அப்படின்ட்டு இங்கே கருட புராணத்தினுடைய சமஸ்கிருத மந்திரா. இது தமிழில் சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அரசன் வந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னா அந்த அரசனுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறவனுக்கு வந்து ஆசை எப்படி வருமாமான்னா, நாம் இந்த ராஜ்யத்துக்கே இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்துக்கே பேரரசனாக மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா அது மனதனுடைய போக்கு அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பவனுக்கு வந்து அது பத்தாது. அவனுக்கு என்னென்னா, நான் பெரிய பேரரசனாக மாறணும், எல்லா ராஜ்யத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவான் இல்லையா, அதுதான் அவனுடைய விருப்பம். அப்படி ஒரு பேரரசன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராஜாவுக்கு பேரரசன் ஆகணும்னு ஆசை, ஆனால் இது மாதிரி எல்லா ராஜ்யங்களையும் தனக்குள்ளே வச்சுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பேரரசன் இருக்கிறான்னா அவனுக்கு என்ன ஆசை இருக்கும் தெரியுமா? அவன் இந்த பூமிங்கிற உலகத்தையே விட்டு தேவலோகத்தையே நம்ம ஆண்டா நல்லா இருக்குமேனு அவன் நினைப்பானாமா. அதாவது இதை வந்து யாரு கருட புராணம் பேசுது, கருட புராணம் சொல்லுது. அதாவது ஒட்டுமொத்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பேரரசனுக்கு இந்த உலகம் ஆண்டா போதுங்கிற ஆசை திருப்திப்படுறது இல்லை மனசு. அடுத்தது என்ன நினைக்கிறான்னா, சரி நாம் இந்த உலகத்தையே ஆண்டாச்சு, இன்னும் அடுத்து தேவலோகத்தை ஆண்டு பார்க்கலாமே, சொர்க்கலோகத்தை ஆண்டு பார்க்கலாமேன்னு ஆசைப்படுறான். அப்படி ஒரு ஆசை அவனுக்கு வரும். சரி, அப்படி சொர்க்கலோகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசனுக்கு எப்படி ஆசை வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொர்க்கலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன் தேவலோகத்தினுடைய அரசன் யாருங்க, இந்திரன் தானே. அப்போ இந்திரன் வந்து எப்படின்னா தேவலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் தேவலோகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற இந்திரனுக்கு எப்படி தெரியுமா ஆசை வருமாமா, நம்ம பிரம்மாவாக மாறிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பானாமா. அதாவது இந்திரலோகம் விட பிரம்மலோகம் பெரிய விஷயம் இருக்கா இல்லையா, அதனால் நம்ம இந்திரலோகமாக இந்த மாதிரி ஒரு உலகத்தை விட நம்ம ஒட்டுமொத்த இந்த படைப்புக்கே நம்ம கர்த்தாவாக மாறிட்டா இன்னும் நல்லா இருக்குமே, நம்ம பிரம்மவாக இருந்தால் பிரம்மலோகத்தையும் ஆளலாமே அப்படின்னு அவன் ஆசைப்படுவானமா. அப்போ இது மாதிரி ஆசைக்கு ஒரு அளவே இல்லை அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் சொல்லுது. ஆசைக்கு அளவு இல்லாமல் மனிதன் வந்து எது கிடைத்தாலும் அந்த நிறைவு தன்மையை அடைய மாட்டான். அதாவது பூரண திருப்தி போதும் என்ற மனசுக்குள்ளே வரமாட்டான் இல்லையா. ஆனால் அந்த போதும் என்ற மனசு வரும்போது மட்டும்தான் அவன் வந்து நிறைவாகிறாங்கிறத இங்கே சாஸ்திரம் பூடகமாக சுட்டி காட்டும். அதை நம்ம பழமொழியிலேயே நம்ம சொல்லுவோம் இல்லையா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்லாம் நம்ம பேசுவோம். நம்ம நடைமுறையில் பேசும்போது எல்லாருக்கும் சொல்லுவோம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ட்டு. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்கள், ஒரு மனசுக்கு வந்து போதும்னு ஒரு திருப்தி வந்துட்டா அது தங்கத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா, அப்போ இருக்கிறதே விலையுயர்ந்த பொருள் நம்ம இப்போ தங்கமாக தானே பார்க்குறோம். தங்கம் தானே இன்றைக்கி 100,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ 100,000 ரூபா விலைக்கு போயிடுச்சுன்னா இன்றைக்கு விலையுயர்ந்த பொருள் தங்கம். 1 பவுன் 100,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ இன்றைக்கு வந்து மக்களால் மதிக்கப்படக்கூடிய அதிக விலை வாய்ந்த பொருள் வந்து தங்கமாக இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட தங்கத்தையே உண்டாக்குகின்ற ஒரு விஷயம், அதாவது தங்கம் தான் வேல்யூ பொருள், அதையே உண்டாக்கும்னா அது எப்படி உண்டாக்கும், போதும் என்ற மனசு தான் உண்டாக்க முடியும். போதும் என்ற மனசு தான் பொன் செய்யும் மருந்து. அப்போ அது எப்படி நடக்கும், அங்கே போதுங்கிற மனம் எப்போ வரும், அது எப்போ மனசு நிறைவாகும், அப்போ நம்ம மனதை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கும் போது தான் அது நிறைவாக்க முடியும், இல்லைன்னா நிறைவாக்க முடியாது. அப்போ அதை இங்கே வந்து மகான்கள் சொல்லி நமக்கு புரிய வைக்கும்போது பல வழிகளில் பல உபநிஷதங்களில் பல பாடல்களில் நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருவன் மனதை ஜட மயக்கங்களிலிருந்து விலக்கி புலன்களின் ஆசைகளை துறக்க கற்றுக்கொள்ளும் போது அத்தகைய நபர் ஆன்மாவின் உள்ளார்ந்த பேரின்பத்துடன் தொடர்பு கொண்டு அந்த ஆழ்நிலையில் இருக்கின்றார். ஆசைகளை துறந்தவன் கடவுளைப் போல ஆகிவிடுகின்றான் என்று தான் கடவுள் உபனிஷதமும் சொல்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாமே ஒரே விஷயத்தை தான் பேசும். பகவத்கீதையும் அதை தான் பேசுச்சு, இப்போது கருட புராணமும் அதை தான் பேசுனது. கருட புராணம் வேற ஆங்கிளில் சொன்னது, ஆசைக்கு அளவில்லை, மனிதனுடைய ஆசைக்கு அளவில்லைன்னு கருட புராணம் சொல்லிடுச்சு. கடவு மனுஷத்தை அதையே தான் சொல்லுது, இப்படி தான் சொல்லும். எல்லாமே வந்து இங்கே மனிதன் வந்து இந்த மாதிரி சுயநல ஆசைகளை இதயத்திலிருந்து நீக்கிவிட்டால் ஜடப்பொருளால் கட்டப்பட்ட அந்த ஜீவாத்மா என்ற பிறப்பு இறப்புங்கிற சங்கிலியிலிருந்து விடுபட்டு தெய்வீகமான அறத்தை அடைகின்றான், அந்த உயரிய நிலையை அடைகின்றான் அப்படின்ட்டு இங்கே சொல்லும்போது நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், இந்த புலன்களின் போக்கில் நம்ம போகாமல் சுயநல ஆசைகளை விட்டுவிட்டு அந்த உண்மைத்தன்மையை நம்ம உள்ள நம்ம உணர்வது தான் இங்கே நம்ம அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறத இங்கே ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிற நிலையில் நம்முடைய பண்டைய ரிஷிகள் பேசுகிறாங்க. அந்த நிலை அவங்க எப்படி சொல்ல வராங்க, அந்த ஸ்தித பிரக்ஞன் நிலை அப்படின்னா அங்கே மனசு இருக்கும் ஆனால் ஆசைகளால் அலைக்கழிக்கப்படாது. அப்போ அது எப்படிங்க சாத்தியமாகுது அப்படின்னா, அங்கே தூய அறிவு நிலை பிரகாசிக்குதுன்னு சாத்தியமாகும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் மனம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. அப்போ மனமற்ற நிலைங்கிறது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எங்கே ஒரு வகையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டுங்களா அப்படின்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாமே செய்யலாம், எல்லா விவகாரமும் நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த விவகாரத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஆசைகள் இருக்காது. ஏன்னா நம்ம வேதாந்த பாடம் படிக்க வரும்போதே நம்ம முதல்ல வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பேசணும், போன சப்ஜெக்ட் அதான். அப்போ வைராக்கியம்னு டாப்பிக்கை பேசும்போது வைராக்கியம்னா அதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லும்போது பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்தோமா, அப்போ உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்கு தாங்க நான் வேதாந்தமே படிக்க வரலன்றேன், நான் வேதாந்தம் படிக்க வந்தேன்னா உடனே நீங்கள் பற்றற்ற நிலை எல்லாத்தையும் திறந்துடு விட்டுடு அப்படிங்கிறீங்க, அப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுடுறதுக்கு தான் நான் இப்போ வேதாந்தம் படிக்கணுமாங்க, இது எதுக்குங்க, இதை படித்து நான் என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இல்லையா. இப்படி நினச்சிக்குவாங்க நிறைய பேர், அப்படி நினச்சிக்கிட்டே வேதாந்த கிளாஸ் எடுத்து போயிடுறவங்களே நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க என்னன்னா அதை அறகுறையாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக நம்ம சொல்லி கொடுக்குற வரைக்கும் கேட்கறதுக்கு உண்டான பொறுமை இல்லை அவங்கக்கிட்ட. அதைத்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவோம், சாதன சதுஷ்டயம் அப்படின்ற 4 தகுதிகளோடு நீங்கள் வந்தீங்கன்னா தான் இது புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல வைராக்கியமே ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது என்னன்னு முழுமையாக கேட்கணும்ல. வைராக்கியம் அப்படின்னா பற்றற்ற நிலை. இப்போ பற்றற்ற நிலை அப்படின்னா என்னன்னா, இங்கே நீங்கள் எல்லாத்தையும் திறந்துடுங்கிறது எந்த அடிப்படையில் சொல்ல வரோம், எனக்கு பொண்டாட்டி புள்ள வேண்டாம், எனக்கு சொத்து சுகம் வேணாம், எல்லாத்தையும் விட்டுடு, காவி வேஷ்டி கட்டிட்டு வா, அப்படியே நீ எல்லாம் ஒரு கோமணத்தோடு வந்துரு, அப்போ தான் வந்து உனக்கு ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு அப்படி சொல்லி கொடுக்குதா பற்றற்ற நிலை அப்படின்னா, அப்படி சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அப்படி நீங்களாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும், நிறைய பேர் அப்படி தானே முடிவு எடுத்துக்கிறாங்க, அவங்களாம் ப்ரீ டிட்டர்மினேஷனுக்கு தயாராகிடுறாங்க, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்போ நாத யோகம் அப்படிங்கிற ஒரு புக்கு நான் போட்டிருந்தேன், நாத யோகம்ங்கிற டாப்பிக்கும் வந்து நம்ம எடுத்தோம், அதில் ஒரு படம் போட்டிருந்தோம், ஒரு பாம்பு வந்து அப்படியே அந்த நிலவை கவுற மாதிரி. அப்போ இங்கே வந்து அதை பார்த்த உடனே குண்டலினி சக்தின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இப்போ அந்த நாத யோகம் வகுப்பு படித்தவங்களுக்கு தெரியும் அங்கே குண்டலினி சக்தி பற்றி நம்ம பேசவே கிடையாது. அப்போ என்னென்னா இவங்களாம் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறான புரிதல் நம்ம சொல்கிறோம். தவறான புரிதல் அப்படின்னா நிறைய பேர் இப்படி ஒரு விஷயத்தை அவங்கள முன்னாடியே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறது, இது இப்படி தான் எனக்கு தெரியும், இவ்வளோதான இதை தானே சொல்ல வரீங்க, பற்றற்ற நிலைனா நீங்கள் எல்லாத்தையும் திறந்துடும் சொல்ல வரீங்க அவ்வளவு தானே அப்படின்னு நினச்சிக்கூடாது. இங்கே பற்றற்ற நிலை அப்படிங்கிறத ஸ்தித பிரக்ன நிலைன்னு இங்கே பகவத்கீதை பேசும். ஸ்தித பிரக்ன நிலைனா மனம் இருக்கும், ஆனால் அந்த மனதில் அசைவு இருக்காது. அது எப்படிங்க மனம் இருந்து அசைவு இல்லாமல் இருக்கும்? உண்மைத்தன்மை புரியும். அதாவது இங்கே நம்ம எதன் மீது பற்று வைக்கிறோமோ அந்த பொருள் உண்மையிலேயே எப்படிப்பட்டது அப்படிங்கிற அதனுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்கு சுட்டி காட்டுட்டா அதன் மீது தானாகவே உங்களுக்கு பற்று போயிடும். நீங்கள் ஒன்றும் பற்ற விடவே வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்களாக போய் இப்போ எனக்கு இதை விட்டுடுங்க அதை விட்டுடுங்கன்னு சொன்னால் விட்டுடுவீங்களா? விட்டுட முடியுமா உங்களால்? விட்டுட முடியாதுங்கிறேன் நான். இப்போ நீங்கள் வேதாந்த பாடத்துக்கு வரீங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க, கோமனை கட்டிட்டு வாங்க அப்படின்னா வந்துடுவீங்களா? அப்படி வர முடியாது. அப்போ அப்படி இங்கே சாஸ்திரம் சொல்லலை. நிறைய பேர் அது புரியாமல் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. நான் வேதாந்த படிக்க போகிறேன், கோமனை கட்டிட்டு போகணும், ஏன்னா ரமணர் அப்படி தானே கோமனை கட்டிட்டு இருந்தார், அப்போ நம்மளையும் கோமனை கட்டிட்டு வர சொல்கிறாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இங்கே சொல்லலை. பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இந்த பொருளினுடைய உண்மைத்தன்மையை நிலையாமை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா மனசு தானாகவே அதிலிருந்து விடுபட்டுடும். அப்படி விடுபடுவது தானே மகா மிருத்யுஞ்ச மந்திராவையும் நம்ம சொல்கிறோம். ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் இவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாகாத்னு அந்த மந்திரம் எதை சொல்ல வருது? அந்த வெள்ளரி பழத்துலேருந்து அந்த கொடி விலகுவது போல. இப்போ மற்ற பழங்களெல்லாம் என்ன பண்ணுவோம்? கிளையிலிருந்து தானாக பிடுங்கிட்டு விழும் இல்லையா? இப்போ ஒரு ஆப்பிள் பழுத்துச்சுன்னா அது தானாக கிளையிலிருந்து பிடுங்கிட்டு விழும். ஒரு கொய்யா பழம் பழுத்துச்சுன்னா தானாக கிளையிலிருந்து அதுவாக பிடுங்கிட்டு தான் விழும். ஆனால் வெள்ளரி பழம் மட்டும் பிடுங்கிட்டு விழாது. ஏன்னா அது ஏற்கனவே மண்ணிலேயே படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அது விடுவிச்சுக்கிட்டு விழுவுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது பூமியிலேயே இருக்குது. அதனால் என்ன பண்ணும்னா அந்த வெள்ளரி பழத்திலிருந்து கொடி வந்து விலகி போகும். அந்த கொடியானது என்ன பண்ணும்னா, ஓ இந்த பழம் பழுத்துடுச்சு, இனிமேல் இந்த பழத்துக்கு நம்ம எதையுமே கொடுக்க வேண்டியதில்லை, சத்து கொடுக்கணும், நீரை பாய்ச்சணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை. அது பழுத்திடுச்சின்ன உடனே அந்த கொடி என்ன பண்ணுவாமா, தானாகவே வெள்ளரி பழத்துலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அது மாதிரி இப்போ நீங்கள் பழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாகவே இதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் பழுத்திக்கிட்டீங்களாங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் இங்கே பக்குவம்னு நம்ம சொல்கிறோம். அந்த மனப்பக்குவம் வந்தால் தான் நீங்கள் பழுத்துட்டீங்களா பழுக்கலையா அப்படிங்கிறது புரியும். அப்போ நீங்கள் அந்த மனப்பக்குவத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பழுத்துட்டீங்க. அப்படி பழுத்த பிறகு இந்த உலகம் உங்ககிட்டருந்து டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ டிஸ்கனெக்ட் ஆகுறதுன்னா அந்த நிலை உங்களுக்கு புரியும். இங்கே ஒன்றும் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு அல்லது பிடிச்சிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நல்லா புரியும். அதுதான் பற்றற்ற நிலை, அதுதான் வைராக்கியம். அந்த நிலையை வந்து நீங்கள் ஞானத்தினால அடையணுமே தவிர ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்கள் அப்படி மாறுறீங்கன்னா அது தற்காலிகமாக வரைக்கின்ற அந்த ஜிக்னாசா ஜிகாசா வைராக்கியம் நம்ம சொன்னோம் இல்லையா, ரெண்டு வைராக்கியம். அந்த ஜிக்னாசா வைராக்கியம் அப்படிங்கிறது ஒரு விவேகத்தினால அடைகிற வைராக்கியம். ஜிகாசா வைராக்கியம் அப்படிங்கிறது அறகுற அறிவில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் அப்போதைக்கு ஒருத்தர் இறந்து போயிட்ட உடனே இந்த உலகமே மாயும், இந்த வாழ்க்கையே மாயும், நம்ம உறவுகள் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு ஞானம் வந்துடும். திடீர்னு அந்த உறவு இறந்து போன உடனே ஒரு ஞானம் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க எனக்கு வேண்டியவர் இறந்துட்டாரு, இத்தனை நாள் என் கூடவே இருந்தார், எவ்வளோ அன்பா அவரும் நானும் வாழ்ந்தோம் தெரியுமா, அவரே போயிட்டார், எனக்கு இன்னமேல் இந்த வாழ்க்கையே வேண்டாங்க, இந்த உலகத்துமே எனக்கு பிடிக்கலைங்க, இந்த உலகமே எனக்கு வெறுத்து போச்சு, வாழ்க்கையே மாயம், எல்லாம் மாயா, அப்படி இப்படின்னு பயங்கரமாக டைலாக் கொடுவாங்க அந்த 16 நாள் சாமி கும்பிட்ற வரைக்கும். அப்புறம் 16வது நாள் சாமி கும்பிட்டு சொந்தக்காரங்கள்லாம் போன பிறகு அப்புறம் இவங்க இயல்பாக வாழ ஆரம்பித்து 1 வருஷம் போன பிறகு பார்த்தீங்கன்னா, ஆஹா இதுவல்லவா உலகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நான் சொன்னேன்ல கடந்த பாடத்தில், அதே மாதிரி தான் இப்போ. அதுக்கு வந்து ஜிகாசா வைராக்கியம். இப்படி நீங்கள் போனீங்கன்னா பற்று விட முடியாதுல்ல. அப்போ இங்கே ஜிக்னாசா வைராக்கியம் அப்படின்னா புரிந்து கொண்டு விடுவது. நீங்கள் இது என்னென்ன உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு விடுவதுக்கு பேர் தான் இங்கே உண்மையான பற்றற்ற நிலை வைராக்கியம். அதுக்கு தான் ஸ்தித பிரக்ன நிலை. ஸ்தித பிரக்ன நிலையை பற்றி நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், 9வது பாயிண்ட்டு. மனம் இருந்தாலும் அதில் அசைவு இல்லை, அதுதான் ஸ்தித பிரக்ன நிலைன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 10வது மனதை பற்றி பேசும்போது அது துரிய மனம் என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்போ துரிய மனம் அப்படிங்கிறத வந்து நம்முடைய நவநாத சித்தர்கள் வந்து அமனஸ்கம்னு சொல்லுவாங்க. அமனஸ்கம்னா மனசுக்கு ஆப்போசிட் வேட அமனஸ். மனஸ் அப்படின்னா அது எண்ணங்களின் தொகுப்பு, அமனஸ் அப்படின்னா அங்கே எண்ணங்களே இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லாத நிலை. எத்திர மனோ லயமேத்தி அத்திரேவ பிரக்ஞா பிரகாசத்தே. இது உபநிஷத் சொல்கிற வார்த்தை. அதாவது மனம் கரைந்திடும் இடத்தில் தான் ஞானம் பிரகாசிக்கின்றது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போ மனம் அற்ற நிலை, மனம் கரைந்து விடுகின்ற நிலை, அமனஸ்க நிலை அப்படின்னா என்ன? அதுக்கு பேர் தான் துரியம்னு அர்த்தம். இப்போ அந்த துரியம் அப்படின்னா என்ன நிலை தெரியுங்களா? அங்கே மனம் இல்லை, அங்கே அறிவு இருக்கிற நிலை. அங்கே வந்து மனம் வந்து அப்டேட் ஆகிடும். மனசு வந்து மனமாக இருக்காது, அது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கிட்டு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது நான் விரும்புகிறேன் இதை வெறுக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருமைகள் இல்லாத அந்த ஏகாக்கிர நிலையை அடைஞ்சு அங்கே தன்னையே தான் உணர்ந்து தன்மயமாதல் ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த இடத்துல வந்து மனமற்ற நிலை ஆகும். அந்த மனமற்ற நிலை வந்து தூய அறிவு பிரகாசிக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் துரியம் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லும். அப்போ இது மாதிரி ஒரு 10 நிலைகளில் நம்முடைய மனசு வந்துங்க இருக்குது. இப்போ இந்த 10 நிலைகள்லையும் நம்ம வந்து இந்த மனசை மூணாக பிரித்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன். மூணாக பிரிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல நான் சொல்லும்போது என்னென்ன சொன்னேன், அசுத்த நிலை, மனதனுடைய அசுத்த நிலைகள் ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் மனதை வந்து சுத்திகரண நிலை, எப்படி மனதை தூய்மைப்படுத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது, அது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூன்றாவது பரம நிலை, அந்த பரமனும் இறைவனும் நானும் அந்த ஆதியும் நானும் ஒன்று அப்படிங்கிற அந்த சமாதி நிலை, அது மூன்றாவது. இந்த மாதிரி மூன்று பிரிவாக நம்ம வந்து மனசை பிரித்து பார்த்து அதை 10 நிலைகளில் நம்ம பயணம் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பார்த்து, இப்போ நீங்கள் சுப்த மனம் இருக்கீங்களா, விசுப்த மனத்தில் இருக்கீங்களா, முக்த மனத்தில் இருக்கீங்களா, ஏகாக்கிர மனத்தில் இருக்கீங்களா, நிரோத மனத்தில் இருக்கீங்களா, சாந்த மனமா, சாந்ததர மனமா, லய மனமா, ஸ்திதப்பிரக்ன மனமா, அல்லது துரிய மனமா, இப்படின்னு ஒரு 10 ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்களே உங்களை விசாரணை பண்ணி பார்த்து அதில் நீங்கள் எந்த நிலையிலிருந்து அடுத்து எந்த நிலைக்கு அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மனசை கையால் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் தெய்வமாகலாம், மனிதனும் புனிதனாகலாம் அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா இங்கே மனம் அந்த அறிவாக பிரகாசிக்கிற நிலையில் உங்களுக்கு எல்லாம் அறியும், அறிவாக நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ இங்கே இந்த மாதிரி மனம் வந்து ஒரு பரிணாமத்தை அடையுது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஷார்ட்டாக பார்க்கணும்னா, அதை எப்படி பார்த்துக்கலாம், சுப்தம், விசுப்தம், முக்தம், ஏகாக்கிரம், நிரோதம், சாந்தம், சாந்ததரம், லயம், ஸ்திதப்பிரக்ஞம், துரியம், இப்படி தான் 10 ஸ்டேஜ் இருக்குது மைண்டுக்கு உண்டான 10 ஸ்டேஜ். இந்த 10 ஸ்டேஜும் என்னென்ன அப்படிங்கிறத பராபரம் டெலகிராமில் அனுப்புகிறேன், அந்தந்த நிலை என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் யார் யார் எந்த நிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி அப்டேட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இன்றைக்கு நீங்கள் இதை இப்போ புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அதாவது ஒரு மான் எப்படி வந்து பாலைவனத்தில் இருக்கிற நீரை நோக்கி உண்மை நீர் என்று மயங்கி போகுதோ, அது மாதிரி நம்ம மாயை அப்படிங்கிற இந்த மனசனுடைய விளையாட்டிலிருந்து எப்படி வெளிவரணும், எப்படி விழிச்சிக்கணும், அப்படி விழிச்சிக்கிட்டால் நமக்கு என்ன அனுபவங்கள் நிகழும் அப்படிங்கிற அரிய உண்மைகளையெல்லாம் நம்ம போக போக பார்க்க போகிறோம். அதை நான் இன்னும் விரிவாகவே பேச போகிறேன். ஏன்னா அது வந்து திரிபுட்டி நிலைகளையும் நம்ம மனதை வந்து கடந்து அந்த அறிவை நம்ம எப்படி பிரகாசிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.